जातयेवनजायते कोन्वेवं जनयेत् पुनः विज्ञानमानन्दं ब्रह्मराजिर्दातु परायणं तिष्ठमानस्य तद्विद इति. अन्तिमोऽयं मन्त्रः तृतीये अध्याये नवमब्राह्मणे. एतावत्पर्यन्तं पूर्वाध्यायद्वय उक्तस्य अविद्याविद्यासूत्रयोः व्याख्या प्रदर्शिता वर्तते विस्तृततया. तदनन्तरं तावत् तादृशव्याख्यायाः पुनरेकवारं प्रश्नप्रतिवचनरूपेण व्याख्यानं कृतमस्ति. अन्ते गत्वा यद्ब्रह्म विद्यासूत्रेण उक्तमस्य आत्मेत्येवोपासीता इति तस्य उपसंहारः विज्ञानमानन्दं ब्रह्म इत्युक्तम्. विज्ञानमानन्दं ब्रह्म इति तु ब्रह्मणः स्वरूपलक्षणं भवति. राजिर्दातुपरायणं तिष्ठमानस्य तद्विदः इत्यपि तस्य धर्मः अत्र उच्यते. सः आत्मा धातुः रातेः परायणम् इति एकत्र अन्वयः. तिष्ठमानस्य तद्विदः परायणमपि अन्यत्र अन्वयः. दास लौकिकव्यवहारेषु यथा दानादि क्रियते दासदानानाम् अधिष्ठाता फलजनयिता फलोत्पादयिता सः एव भवितुमर्हति. स एव परायणम्. अनन्तरं तिष्ठमानः यः समाधिस्थः तस्यापि परायणं परमात्मा एव इति निरूपितं वर्तते. एतावता तावत् आत्मेत्येवोपासीता इति विद्यासूत्रस्य व्याख्यानं सविस्तृतं कृतमस्ति. तादृश आत्मनः अनुभूयमानत्वम् अस्ति वा न वा इति विचारणीयं भवति. आत्मा तावत् मोक्षकाले अनुभूयते वा न वा. विज्ञानम् आनन्दं ब्रह्म इत्युक्तं. ज्ञानं तावत् ज्ञेयविषयं भवति साधारणतया. घटं पश्यामश्चेत् घटविषयकज्ञानं भवति. तदा अस्माकं सुखं यदा भवति तर्हि अहं सुखी इत्यपि ज्ञानं भवति. एतादृशरीत्या अहं सुखी इति एतादृशरीत्या यद् ज्ञानं भवति तादृशज्ञानं मोक्षकाले अस्ति वा उत मोक्षकाले आत्मनः सुखं न संवेद्यते इति भवति वा. यथावा स्वापकाले अस्माभिः यद्यपि सुखमस्ति तादृशसुखं न संवेद्यते तद्रीत्या वा. उत जाग्रत्काले वयं सुखम् अनुभवामः तादृशरीत्या वा कथं भवति इति विचारः अत्र प्रवर्तते. विचारस्य अवकाशः कारणं किम् इति चेत् उभयविधि श्रुतिदर्शनात् यत्र नान्यत्वस्ति नान्ये शृणोति नान्येत् विजानाति सभूमा इत्यादिरीत्या एकत्वमेव प्रतिपाद्यते इति कृत्वा एकत्वं यत्र उच्यते तत्र क्रियाकारकबलभेदः न भवति इति कृत्वा संवेद्यता सुखस्य न दृश्यते. किन्तु आनन्दरूपं ब्रह्म इति कथनात् आनन्दस्वरूपं संवेद्यते इत्यपि ज्ञातव्यं भवति. अतः कः पक्षः साधु इति विचारणीयः इति कृत्वा विचारः आरब्धः अस्ति. तत्र विप्रतिपत्तिरपि वर्तते. साङ्ख्यास्तावत् मोक्षसङ्ख्या नास्ति स्वसंवेद्यत्वं सुखस्य इति उक्तवन्तः. नैयायिकास्तावत् संवेद्यता अस्ति इति वदन्ति. तत्र कपटः साधुः इति विचारणीयः भवति इति कृत्वा विचारः आरब्धः वर्तते. तथा विभागे भवामः. उत्तरविचारभागः अस्माभिः अधुना अस्मिन् दिने अनुवर्तनीयं भवति. कडैसी मन्त्रं वरदारण्यकोपनिषत्तुल मूणाम् अध्यायत्तुल சாக்கல்யபிராமணத்திலையும் கடைசி மந்திரம். இதற்கு முன்னால் இரண்டு அத்தியாயங்களில் சொன்னதான அனாத்ம ஆத்ம வித்யாங்கிற ஒரு சூத்திரமும் அதே விதமாகவே இன்னொரு சூத்திரமும் இந்த ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஆத்மேத்யோபாசிதாங்கிறதுக்கு வித்யா சூத்திரம் பேர். அதையோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோசா வந்யோகம் அஸ்மிதி நசவேத யதாபது தேவம் ச தேவானாம் என்கிறது அவித்யா சூத்திரம்னு பேர். இந்த இரண்டு சூத்திரங்களுக்கு வியாக்கியான ரூபமாகத்தான் பிருகதாரண்யக உபனிஷத்தை அமைஞ்சிருக்கு. அதில் வித்யா சூத்திரத்துக்கு வியாக்கியானம் விஸ்தாரமாக இரண்டு அத்தியாயங்களில் பண்ணிவிட்டு அதற்கு மறுபடியும் கேள்வி சமாதானம் எனக்கூடியதான முறையில் மறுபடியும் வியாக்கியானம் பண்ணி மறுபடியும் அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை விஞ்ஞானமானந்தம் பிரம்மான்னு நிறுத்திருக்கார். ஸோ இப்போ என்ன விஞ்ஞானம் முதல்ல ஆத்மான்னு ஆரம்பித்தார். அதுக்கு விஸ்தாரமாக ரெண்டு அத்தியாயங்களில் வியாக்கியானம் பண்ணினார். இன்னொரு அத்தியாயத்தில் அதை பற்றி கேள்வி சமாதானம் வழியாக வியாக்கியானம் பண்ணிவிட்டார். க கடைசியில தான் சொன்னது இதுதான், இந்த ஆத்மாவை தான் சொன்னேன் அப்படின்னு முடிச்சிருக்கார் விஞ்ஞானமானந்தம் பிரம்மன். அறிவு வடிவமாகவும் ஆனந்த வடிவமாகவும் பிரம்மம் இருக்கு என்று சொல்லியிருக்க. அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு என்று சொன்னேளையானால் அந்த ஆனந்தம் அறியப்படுகிறதா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப நாம் குடத்தை அறிகிறோம், குடத்தை அறிந்த பிறகு இது குடமும் எங்களுக்கு அறிவு வருது. அதே போலயே நாம் சுகமா இருக்கோம்னு நமக்கு அறிவு வருது, நமக்கு என்ன ஆனந்தமா இருக்கோம். இந்த சுகமா இருக்கும் பொழுது நான் சுகமா இருக்கிறேன்னு ஒரு ஆனந்தம் வருதோ இல்லையோ, அதே போலயே மோட்சத்திலையும் நான் சுகமா இருக்கேன்னு ஆனந்தம் வருமா வராதா? வந்தா என்ன சார் வராது பார்த்தா? ஏன்னா ரெண்டு விதமாகவும் காண்றது. தூங்குறோம், தூங்கின பிறகு எழுந்த பிறகு நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றோம், ஆனா தூங்குற சமயத்துல ஞாபகம் இருக்கா? இல்ல. தூங்குற சமயத்துல ஞானம் இல்லாத மாதிரி மோட்ச சமயத்திலேயே ஞானம் இல்லாமல் ஆனா சௌக்கியமா இருக்கானா? இது ஒரு கேள்வி. இல்ல, முழிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நாம் எப்படி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அதே சுகமும் அறிந்து கொண்டும் இருக்கோமா, அதே போலயே மோட்சத்துல சுகம் அறியப்படுகிறதா? இதான் மோட்சம், அறியப்படுகிறது என்கிற சுகம் இருந்தா நமக்கு நன்னா இருக்கும். தூங்குற போல இருந்தா என்ன சார் அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாது, துக்கமும் இல்ல சுகமும் இல்ல, ரைட்டு, துன்பம் இல்ல. ஆனா அது ஒரு நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதா, விரும்பத்தக்கினதாக இல்ல. தூக்கத்துல விரும்பத்தக்கினதாக இருக்குன்னு சொன்னா ஜாகிரத்கார துன்பம் இருக்கு, நம்மளால முடியல, என்ன டென்ஷன், அது இது, இங்க போனா அங்க போனா அலையணும், அது இது, இது இல்ல தூக்கத்துல. ஆகையால் ஓகே, தூக்கம் சரிங்கிறோம். ஆனா தூக்கத்துல நாம் சுகம் அனுபவிக்கல, முழிச்சுட்ட பிறகு நிம்மதியா தூங்கினோம் அப்படிங்கிறோம். அது போலயா அப்படின்னு கேட்டா, ஸ்ருதிகளை கேட்டா ஸ்ருதிகள் ரெண்டு விதமாகவும் இருக்கு, அதனால இன்னதுன்னு சொல்ல முடியல. அப்படின்னு சொல்றது. ஆகையால் ஆனந்தம் அறியப்படுகிறது என்று சில ஸ்ருதி சொல்றது. இன்னும் சில ஸ்ருதிகள் சொல்றது, எத்ரத்வஸ்ய சர்வமாத்மைவா போத்த கேனகம் பசியேத் கேனகம் விஜானியாத். எந்நிலையில எல்லாமும் ஒன்றாக போகிவிடுமோ அந்நிலையில யார் எதனால் எதை அறிய போகிறார் அப்படிங்கிறது. அப்ப ஆனந்தம் அனுபவிக்கிறேன்னு ஆனது அத்வைத்த நிலையில நான் வேறு, ஆனந்தம் வேறு, ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேங்கிற வேற்றுப்பாடு வேற்றுமை இல்லை சார் அப்படின்னு சில ஸ்ருதிகள் சொல்றது. ஆகையால் இவைகளுக்குள்ள எது ரைட்டு எது தப்பு என்று பார்த்து கொண்டு விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, பெரியோர்கள் இருக்காளே முன்னோர்கள் அவளை கேட்போமேன்னு பார்த்தா, சாங்கியவாதிகள்லாம் மோட்சத்துல சம்வேத்தியமான சுகம் இல்லை என்று சொல்றார். நையாயிக்காள்லாம் மோட்சத்துல சுகம் அனுபவிக்கப்படுகிறதுங்கிறார். சோ அவளுக்குள்ளேயே சண்டை இருக்கு, சோ எதுவும் தெரியலையே. ஆகையால் தான் சப்த பிராமணியவாதிகளா இருக்கக்கூடியதான நாம் அந்த விஞ்ஞான ஆனந்த விஷயத்துல என்னது என்று தீர்மானம் பண்ணணும் என்று ஆரம்பிச்சிருக்கோம். சரி, வேதம் தான் சொல்றதே சார் ஆனந்தம் இருக்குன்னு அப்படியே வச்சுப்போமேன்னார். வேதம் சொல்றதுன்னு இருக்கிற விஷயத்தை காட்டுமே தவிர வேற மாத்தாது. ஆகையால் நம்ம அனுபவமா பார்க்கணும். நனு வதனேனாதி அக்னேகே சைத்யம் உதகத்திய தௌஷ்ணியம் நக்ரியதேவா. வச்சனேனாதி வேதவாக்கியம் இருக்கு என்பதனாலேயே அக்னேகே சைத்யம் நெருப்பு சில்லுன்னு இருக்குன்னு அல்ல ஜலம் உஷ்ணமா இருக்குன்னு ஒரு வார்த்தையினால ஒன்னும் தீர்மானமாகாது. அதுக்கு நம்ம பிரதிபாதனம் பண்ணி காமிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, வேதம்னு சொன்னா அலௌகிக்கமான விஷயங்கள்ல வேதம் பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். அனுபவத்துக்கு வரக்கூடியதான விஷயத்துல எப்படி அனுபவம் இருக்கோ அப்படிதான் சொல்லணும். நெருப்பு தொட்டா சுடுறது, வேதம் வந்து நெருப்பு சுடாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க தயாரா இருக்கீங்களா? இல்ல. ஆனா கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஸ்வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அது நீரும் பார்க்கல, நானும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அதுல வேதம் சொன்னா சொன்ன மாதிரிதான் நம்பி ஆகணும். நம்ம அனுபவத்துக்கு வரக்கூடியதான விஷயத்துக்கு முரணாக வேதம் பேசுமையானால் அந்த வேதத்துடைய அர்த்தம் என்னன்னு கவனிச்சு பார்க்க வேண்டியது. கண்ணுக்கு தெரியாத விஷயம் நம்ம அனுபவத்துக்கு தெரியாத விஷயமா இருந்ததுன்னா வேதம் சொன்னபடி நம்ம ஒத்துண்டதாகணும், இல்லைன்னா வேற வழி இல்லை. ஆகையால் நக வசனேனாபி அக்னே சைத்யம், ஒரு வேத வாக்கியம் இருந்த மாத்திரத்தினாலையும் ஜலம் நெருப்பு சில்லுன்னு இருக்கு என்றோ, உதகஸ்தித ஔஷ்ணியம் நக்ரியதேவா, ஜலமானது உஷ்ணமா இருக்கும்னு சொல்றதும் சரியில்லை. இங்க தப்த குண்டம்னு ஒண்ணு இருக்கு பத்ரிநாத் பண்ணல, அங்கே போனா சில்லுன்னு தான் ஜலம் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஜலம் இருக்கு. அந்த குண்டத்துல போய் பார்த்தா மட்டும் அங்கே மட்டும் உஷ்ணமா இருக்கு, அது என்ன சார் இது அப்படின்னு கேட்டா, இங்க ஜலம் உஷ்ணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றேன், உஷ்ணமா இருக்கு, குளிக்கிறோம், நன்னா தான் இருக்கு, அதற்காக ஜலம் எல்லாம் உஷ்ணம்னு சொல்ல முடியுமோ? அங்கே உஷ்ணமா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு என்று நாம் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர, அந்த அதுக்கு என்ன, அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம அறிய வேண்டியதா இருக்கே தவிர, உலகத்தில் இருக்கிற எல்லா தினமும் உஷ்ணமா இருக்கும் நம்ம நல்லா நம்பல, அதான் பார்க்கிறோம். கிரியதேவ ஜாபகத்வாத்வச்சனானாம் அக்னிஹே சீதா இது சக்கியதே ஜாபகிதும். தேசாந்தரத்தில் நெருப்பு சில்லுன்னு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? முடிய, எங்க இருக்கோ அங்கே நம்புறோம், பிரத்யட்சமா பார்க்கறோம் நம்புறோம். அதே மாதிரி ஞாபகம் அகம்யேவா தேசாந்தரே உஷ்ணம் இருக்கு, உங்களால போக முடியாத தேசத்துல ஜலமானது உஷ்ணமா இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம்? சரி, நம்ம நம்ப வேண்டியதுதான், நிஜமா அப்படி ஒத்துக்கொள்ள முடியல. பிரத்யகாத்மனை ஆனந்த விஜான தர்சனாத் சொல்றார். அப்பா, நீ சொல்றது ஏதோ தேசாந்தரத்துல லோகாந்தரத்துல ஓரிடத்துலன்னு சொல்ற, அது வேதம் வசனம் ரைட் ஒத்துக்கிறேன், ஆனா இங்க நடக்கிறது எனக்கு எனக்கு ஆனந்தம் தோணுமா தோணாதான்னு. உலகத்துல எல்லோருக்கும் அவனவன்கிற விஷயத்துல அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஆத்மா மற்றும் எல்லோராலையும் அனுபவிக்கக்கூடியதான பொருள், அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் குடத்தை பார்க்கலாம் பார்க்காம போகலாம், தூணை பார்க்கலாம் பார்க்காம போகலாம், ஆனா எந்த மனிதனாவது தன்னை தான் அறியாதவன் இருக்கானோ? கிடையாது. பிரத்யேகாத்மாவை பத்தி பேசும்பொழுது எல்லோருக்கும் பிரத்யேகாத்மா தெரிஞ்சிருக்கிற காலத்துல பிரத்யேகாத்மா வேற விதமா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி தான் ஒத்துக்கிறது? எல்லோரும் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதான பிரத்யேகாத்மாவில ஆனந்தம் விஞ்ஞானம் ரெண்டும் காணப்படுகிறது. பிரத்யேகாத்மா ஆனந்தம்ங்கிறது சந்தேகமே கிடையாது. நம்ம நன்னா ஊன்னு கவனிச்சுட்டு பார்த்தா தெரியும். நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நமக்கு துன்பம் வந்தா இந்த துன்பம் எதனால வந்ததுன்னு யோசனை பண்ணினா இன்னாரு தப்பு பண்ணினான்னு சொல்றோம், நான் தப்பு பண்ணினேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நான் அந்த டெசிஷன் எடுத்தேன்னா அந்த காலத்துல புத்தி கெட்டு போச்சு சாருங்கிறான், நான் கெட்டு போனேன்னு சொல்லல. அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்ற, என் புத்தி மடங்கி போயிடுது, இன்னார் அட்வைஸ் பண்ணினார் இப்படி, அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருந்தது ஆகையால் இப்படி நடந்துட்டேன்னு சொல்றானே ஒழிய தான் தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அதனால என்ன தெரியுது, பிரத்யேகாத்மா எப்பொழுதும் ஆனந்த விஷயம், அதுல ஒரு தப்பும் இருக்காது, யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டான். அதே போலயே பிரத்யேகாத்மா தெரியாத நிலை எப்பொழுதும் இருக்கா உங்களுக்கு? எப்பொழுதும் ஆத்மா தெரிஞ்சுட்டுதான் இருக்கு, தன் விஷய ஞானம் தனக்கு இருந்து கொண்டே இருக்கு. ஆகையால் பிரத்யேகாத்மனி ஆனந்த விஜான தர்சனாத் ந விஜானம் ஆனந்தம் இத்தியேவம் ஆதீனாம் வச்சனானாம். விஜானம் ஆனந்தம் எனக்கூடியதான வச்சனங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு சீதா அக்னி இத்தியாதி வாக்கியவது பிரத்யக்ஷாதி விருத்தார்த்த பிரதிபாதகத்வம். நெருப்பு சில்லுன்னு இருக்குன்னு சொன்னா பிரத்யக்ஷத்துக்கு எப்படி விரோதம் வருதோ, ஜலம் உஷ்ணமா இருக்குன்னு சொன்னா நம்ம அனுபவத்துக்கு எப்படி விரோதம் வருதோ, அப்படி பிரத்யேகாத்மா ஆனந்தமான விஷயம், பிரத்யேகாத்மா அறியப்படுகிறது என்கிற விஷயத்துல விரோதமே இல்லை. ஆகையால் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். அனுபூயத்தை தோ அவிருத்தார்த்தா, ஆத்மா ஆனந்தம் ஆத்மா விஜானம் எனக்கூடியதான விஷயத்துல விரோதம் இல்லை என்கிறது எல்லோரும் அனுபவிக்கிறோம். சுக்கியகம் சுகாத்மகம் ஆத்மானம் ஸ்வயமேவ வேதயதே, லோகத்தில் எல்லோரும் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் தான் அனுபவிக்கிறார். தஸ்மாத் சுதராம் பிரத்யக்ஷ அவிருத்தார்த்ததா, பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லை நம்பிக்கான ஆகணும். தஸ்மாத் ஆனந்தம் பிரம்மா விஜானாத்மகம் சத்து ஸ்வயமேவ வேதயதே, ஆயால் பிரம்மம் ஆனந்தமா இருந்து கொண்டு பிரம்மம் தன்னால் தான் அறியப்படுகிறது எல்லோருக்கும். ததா ஆனந்த பிரதிபாதகா ஸ்ருதயா, பிரம்மானந்தத்தை வேத்தியமா இருக்குமையானால் ஆனந்த பிரதிபாதகமான ஸ்ருதிகள் எல்லாம் ஆந்தஸ்யாக சியு சரியாகத்தான் இருக்கு. ஜக்ஷத்ரேடன் ரமமானா இத்தியேவமாத்யா பூர்வோக்தாக, தஹர வித்யையில மரணானந்தரம் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே ஆனந்தமாக ஜக்ஷத்தை சிரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு விளையாடி கொண்டு அங்கே பிரம்மலோகத்தில் ஆனந்தமா இருக்கான்னு சொல்லியிருக்கு. அதுன்னு பொருந்தறது சொன்னதுக்கு சாங்கியவாதி தப்புங்கிறார். காரிய கரண அபாவே அனுபவத்தே விஞ்ஞானசியா, அப்பா உமக்கு எப்ப அறிவு வரும்? உடல் இருந்தால் அறிவு வரும், மனது இருந்தால் அறிவு வரும். உடல் இல்லாதவாளுக்கு எப்படி அறிவு வரும்? மரணானந்தர அறிவு வருதோ? மனசு இல்லாதவனும் அறிவு வருதோ? தூக்கத்துல உங்களுக்கு அறிவு இருக்கோ? தூக்கத்துல அறிவே இல்லை உங்களுக்கு, அறிவு இருக்கு உங்களுக்கு, புத்திசாலிகளா தான் இருக்கேள். எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் தூங்குறப்ப என்ன ஆச்சு? அறிவு இல்ல. ஏன் அறிவு இல்ல? அவன் போயிட்டானா? அப்படி இல்ல சார், உயிரோட தான் இருக்காரு. அப்ப ஏன் அறிவு இல்ல? மனசு வேலை செய்யல. தூக்கத்துல புலன்கள் மனதில் ஒடுங்க, மனது இதயத்தில் ஒடுங்க, மனசு வேலை செய்யல. மனசுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா தான் வேலை செய்ய முடியும். மனசுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது மறைஞ்சு போச்சு, வேலை செய்யல, ஆகையால் அறிவு உண்டாகல, அவ்வளவுதான். அதே போல மரணானந்தரம் மோட்சத்துக்கு போற சமயத்துல உங்களுக்கு இந்த பூத உடல் இல்ல, லிங்க சரீரமும் இல்ல, மனசு இல்ல. அப்ப எப்படி சார் அறிவு? நான் அறிவிக்கிறது ஆனமங்கிறல. இப்ப இருக்கிறத வச்சு நான் அப்ப பேசாதீங்க. இப்ப நமக்கு ஸ்தூல சரீரம் இருக்கு, லிங்க சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, அதனால் நமக்கு அறிவும் ஆனந்தமும் வரலாம். மோட்சத்தில் வர்றதுக்கு வழி இல்லை, ஏனென்றால் மோட்சத்தில் சரீரம் இல்லை அப்படிங்கிறார். காரியகரண அபாவே அனுபவத்தேர் விஞ்ஞானஸ்ய சரீர வியோகி மோட்சா அத்தியந்தகா. ஸ்தூல சரீரம் இருக்காதே மோட்சத்தில், சரீராபாவே இந்த கரணானுபவத்தை ஆசிரியாபாவா. இந்த பூத உடல் இல்லைன்னா புலன்கள் இருக்காது. ஏன் புலன்களை எதை ஆசிரியிருக்க? இந்த பூத உடல் தானே கண்ணு காது மூக்கு நாக்கு எங்கே சார் இருக்கு? இந்த பூத உடல் இருந்தா இருக்கும், உடல் இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஆகையால் காரணங்களும் இல்லை. ததஸ்க விஞ்ஞான அனுபவத்தி அகாரிய கரணத்வாத். ஆகையால் மோட்சத்துல சுகம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. என்ன ஸ்தூல சரீரமும் இல்ல, சூக்ஷ்ம சரீரமும் இல்ல. தேகாத்யபாவேக விஞ்ஞானோத்பத்தவு சர்வேஷாம் பிராணினாம் காரியகரண உபாதான பிரசங்க. சரீரம் இல்லாமலேயே சுகம் துக்கம் வருவேயானால் ஏன் சார் இந்த சரீரத்தை வச்சுக்கணும்? நம்ம நமக்கு பகவான் ஏன் இந்த உடலை கொடுக்கணும்? நாம் ஏன் பிறந்தோம்? மனுஷியால் ஏன் பிறந்தீங்கிற ஒரு கேள்வி கேட்டா, ஏன் ஜன்மாந்திரத்தில் தப்பு தட்டா பண்ணியிருக்கேள், அதை அனுபவிக்கணும். எந்த மனுஷனும் எதை பண்ணினாலும் அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சாகணும். சுகத்தை பண்ணினான், புண்ணியத்தை பண்ணினான், அதனுடைய விளைவை அனுபவிச்சிருக்கணும். துன்பத்தை பண்ணினான், பாபத்தை பண்ணினான், அதனுடைய விளைவு துன்பத்தை அனுபவிச்சாகணும். அதை அனுபவிக்கிறதுன்னு எப்படி? இந்த ஸ்தூல சரீரத்தை அறிவு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அறிவில்லாமல் கோமா செய்யல இருந்தால் அவனுக்கு ஒரு விதமான துன்பமும் கிடையாது. அவன்பாட்டு கோம்பாடு இருக்கிறவளுக்கு தான் துன்பம்னு. அவன்பாட்டு கோமா செய்யல இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இருக்கிறவளுக்கு இவன் வரைக்கானா போறானா, மருந்து கொடுக்கணுமா வேண்டாமா, ஆகாரம் கொடுக்கணுமா வேண்டாமா, நம்ம ஆகாரம் கொடுக்காமல் அவனை கொண்டுட்டானா அப்புறம் நமக்கு பாப்பம் வருமா? இதுக்கானா அலைஞ்சிட்டு இருக்கா? ஒரே தடவை போயிட்டாருன்னா சரி, அதோட அண்ணியோட துக்கமாச்சு. இந்த கோமா செய்யல இருக்கிறவன் அது போல மோட்ச சுகத்தில், மோட்சத்தில் அவனுக்கு ஒன்றும் அறிவில்லேன்னு சொன்னேலையானால் அவன் எதுக்கு பறக்கணும்? அவனுக்கு சுகமும் துன்பமும் ஒன்றும் இல்லையே. போன ஜென்ம அவளை இவன் புண்ணியம் பாவம் பண்ணியிருக்கான், புண்ணியம் பண்ணினவனுக்கு எனக்கு புண்ணியம் வேணும் சுகம் வேணும்னு கேட்குறான். பாவம் பண்ணினவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டியதான் இருக்கு. அது துன்பமோ இன்பமோ அது எதனால் அனுபவிக்கிறேன்? பூத உடலால் அனுபவிக்கிறோம். ஆகையால் பூத உடல் கொடுக்கப்பட்டது. மனிதர்களுக்கெல்லாம் பூத உடல் எப்படி வந்திருக்கு? தாங்கள் பண்ணினதான இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக. அந்த சரீரம் இல்லாமலேயே நமக்கு அறிவு இருக்கமையானால், இன்ப துன்பங்களை அனுபவிக்க கூடியதா இருக்கமையானால் இந்த சரீரம் கொடுத்தே இருக்க வேண்டாமே பகவான். அதான் சொல்றார், தேகாத்யபாவேஜ விஞ்ஞான உற்பத்தவ், சரீரம் இல்லாமலேயே நான் இன்பமா இருக்கேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என கூடியதான அறிவுகள் இருக்கமையானால் சர்வேஷாம் எல்லா பிராணிகளுக்கும் காரிய கரண உபாதான சக்கிய பிரசங்க. இந்த சரீரம்ங்கிறது இல்லாம போதுனா பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஏகத்துவ விரோதாச்ச, அதோட ஐக்கியம்னு ஒண்ணு சொல்லீங்க. பரம்சேத் பிரம்மா ஆனந்தாத்மகம் ஆத்மானம் நித்திய விஜானத்வாது நித்தியமேவ விஜானியாத். அந்த சுத்த பிரம்மம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆனந்தாத்மகமாக இருக்கு, ஆனந்த வடிவமா இருக்கு. அப்பொழுது ஆனந்தத்தை எப்பொழுதும் நித்திய விஜானமா இருக்கணும், நித்தியமேவ அறிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லையே நமக்கு துன்பம்னா இருக்கு. பரமாத்மா நம்ம இதயத்துல இருப்பாரையானால், அவர் நித்தியமா இருப்பாரையானால், எல்லாவற்றையும் அறிபவராக இருப்பாரையானால், அவர் தன்னை ஆனந்தமாகவே நினைத்துக் கொண்டிருப்பாரையானால், அவரோட வேறில்லாதார எனக்கு எப்படி துன்பம் வரும்? துன்பம்னு அனுபவிக்கிறேன். சம்சாரியபி சம்சார வினிர்முக்தா சுவாபாவியம் பிரதிபத்தியேதா. அப்பொழுது இந்த சம்சாரியும் தானே பிரம்மமா இருக்கிறதுனால இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதார துன்பங்களை தாண்டி பிரம்ம நிலையிலே இருப்பான். ஜலாசய உதகாஞ்சலிகே பிரட்சிப்தா ந பிருதக்வேன வியவதிஷ்டேதா. ஒரு குளத்திலிருந்து அர்க்ய பிரதானத்துக்காக ஜலத்தை எடுத்தான், மறுபடியும் எங்கே விட்டான்? குளத்திலேயே விட்டான். அப்படி தானே பண்ணுவோம் கிராமாந்திரத்தில், அப்படி தானே பண்ணுவா? காவேரியில் ஜலத்தை எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணுவா, அர்க்ய பிரதான விட்டு அந்த ஜலத்தை காவேரியிலேயே விடுவா. அப்ப என்னாச்சு? அந்த ஜலம் மறுபடியும் காவேரியிலேயே விழுது. அதே போலயே இந்த ஜீவன் பிரம்மத்திலிருந்து எடுத்து மறுபடியும் பிரம்மத்தில் ஒன்னா போயிட்டான்னா அந்த பிரம்மம் பிரம்மமாக தானே இருக்கும். இந்த ஜீவனுக்கு இவ்வளவு கவலை இருக்காது. பிரக்ஷப்தா நான் பிரதக்வேன வியவதிஷ்டதே ஆனந்தாத்மக பிரம்ம விஜானாய ததா முக்தா ஆனந்தாத்மகமாத்மானம் வேதயதே இத்தியேதத் அனர்த்தகம் வாக்கியம். ஆ பிரம்மம் அந்த ஜீவனானவன் தன் ஆனந்த வடிவத்தை தானே அனுபவிக்கிறான். எதுக்கு சார் சொல்லணும்? அவன் தான் ஆனந்தமா இருக்கானே. அத பிரம்மானந்தமய பிரம்மானந்தமா பிரம்மானந்தம் அந்நியன் முக்தா வேதயதே. நான் வேறு, பிரம்மம் வேறு, நான் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறேன் என்று அறிந்தானே ஆனால் பிரத்யேகாராஜ அகம் ஆத்மா அகம் அஸ்மி ஆனந்த ஸ்வரூபா இது நான் பிரத்யேகாத்மா, உள்ளூர் இருக்கிற ஆத்மா நான், எங்கும் உள்ள பரம்பொருளை நான் நினைக்கிறேன் என்று நினைச்சானேயானால் ததா ஏகத்துவ விரோத. அப்ப இவன் வேற பிரம்மம் வேற ஒன்னாகல. ததாச்சது சர்வஸ்ருதி விரோத. அப்ப என்ன ஆகும்? எல்லா ஸ்ருதிகளும் தத்துவமசி அகமாத்மா பிரம்மா அயமாத்மா பிரம்மா சொன்னதெல்லாம் தப்ப போயிடும். திருத்தீயாச்ச கல்பனா நோபபத்தியதே. பிரம்மம் வேறுனு சொல்றா, பிரம்மம் பிரம்மமே ஜீவனோட ஒண்ணுங்கிறளா, இந்த ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லணும். வேறாகவும் இருப்பான், ஒன்னாகவும் இருப்பான், இந்த கதை நடக்காது. திருத்தீயாச்ச கல்பனா நோபபத்தியதே கிஞ்சான்யது பிரம்மணஸ்த நிரந்தர ஆத்மானந்த விஜானே. பிரம்மம் எப்பொழுதும் நிரந்தரமாக தங்க தடங்கள் இல்லாமல் ஆத்மானந்தமாக இருக்கு என்றால் விஞ்ஞான விஞ்ஞானி கல்ப அவிஞ்ஞான கல்பனா ஆனர்த்தக்கியம். ஆனந்தத்தை அறிகிறான், ஆனந்தத்தை அறியலை என கொள்கிறார கல்பனையே இல்லையே. ஏன் அவன் ஆனந்த வடிவமா இருக்கான்? நிரந்தரம் சேத் ஆத்மானந்த விஷயம் பிரம்மணா விஞ்ஞானம். தங்க தடங்கள் இல்லாமல் எப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் ஆத்மானந்த விஞ்ஞானம் பிரம்மத்துக்கு இருக்கிறதால் ததேவ தஸ்ய ஸ்வபாவா, அது அவருடைய ஸ்வபாவம். இது ஆத்மானந்தம் விஜானியாதி இது கல்பனா அனுபவனா. இப்பொழுது இவர் வேதாந்தத்தை வாசித்ததனால ஆத்மானந்தத்தை அறிகிறார் என்று சொல்றது சரியா வருது. அத விஞ்ஞான அதத் விஞ்ஞான பிரசங்கேஹி, அது இல்ல இறக்கூடியதான பிரசங்க வறுமையானால் கல்பனாயாக அர்த்தவத்வம் யதா ஆத்மானஞ்ச பரஞ்ச வேத்தி. நான் வேறே, பிரம்மம் வேறே, அவரை அறிகிறேன், இது வெவ்வேறு நிலையில தான் வரும். நகி விஸ்வாசக்த மனசா, ஒரு வில்லாளி இருக்கார், அந்த வில்லாளியானவன் அவன் குறிய வச்சுட்டு இருக்கான், குறிய மட்டும் பார்த்து கொண்டிருக்கான். அந்த சமயத்தில் அவன் குறிய பார்க்கிறானா பார்க்கவில்லையே எனக்குடையதான கேள்விக்கு இடம் இருக்கா இல்லையே? நகி விஸ்வாசக்த மனசா நைதந்தியே இஷுஜான அஜான கல்பனாயா அர்த்தவத்வம். குறிய பார்க்கிற பரியந்தம் அவன் குறியோட ஒண்ணா போயிட்டான். குறிய பத்தினதான அறிவு அவனுக்கு இருக்கா இல்லையா என்கிற கல்பனையே இடமில்லை. அத விச்சின்னம் ஆத்மத ஆத்மானந்தம் விஜானாத். இல்ல சார், அப்பப்ப நடுநடுவுல ஆத்மானந்தத்தை பாக்குறான். கொஞ்ச நேரம் குடத்தை பார்ப்பான், பிறகு ஆத்மாவை பார்ப்பான், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பான், கொஞ்ச நேரம் ஆத்மாவை பார்ப்பான், அப்படின்னு வச்சுப்போமே. நம்ம அப்படித்தானே, கொஞ்ச நேரம் லலிதா தாசனம் படிக்கிறோம், ரெண்டு நேரம் ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஹிண்டு பேப்பர் படிக்கிறோம், அப்புறம் வேற ஏதாவது பாகவதம் படிக்கிறோம். பொழுது இருக்கிறப்பெல்லாம் நம்ம பொழுது போக்கலைங்கிற நடுநடுவுல நல்ல ப்ரோக்ராம் வந்து அந்த பாக்குற இடம்னா, வேற ஏதாவது வந்து அவரோட பேசணும்னா. அப்ப என்ன சின்ன, அது போல விச்சின்னம் 24 hours அதுலயே இல்லாம விச்சின்னம் ஆத்மானந்தம் விஜானாதி விஜயானத்திய ஆத்ம விஜான சித்ரே. நாம் ஆத்ம விஜானம் அறியறதுக்கு நடு நடுவில் இடைவெளி வரும் காலத்தில் அந்நிய விஷயத்துவ பிரசங்கா, வேற விஷயம் வந்துடும். ஆத்மனஸ்க விக்ரியாவத்வம் அனித்யத்துவ பிரசங்கா. இப்படி ஒத்துண்டேலையானால் ஆத்மாவுக்கு விக்ரியாவத்வம், விக்ரியாவத்வம் வர்றது மட்டும் இல்லாமல் அனித்யமும் ஆயிடும். ஆத்மா கொஞ்ச நேரம் அறியப்படுகிறது, கொஞ்ச நேரம் அறியப்படலேன்னு எது மாறுகிறதோ அது அழிகிறது. உபயன் அபயன் தர்ம விகரவோதிகி தர்மிடம் வேஷ்டி இருக்கு, அது மேல அழுக்கு சேர்ந்தது, சோப் போட்டு தேய்ச்சல் அழுக்கு போயிடு, மறுபடியும் கட்டின் மறுபடியும் அழுக்கு போயிடு, இது சேர்ந்தது மறுபடியும் போச்சு. இப்படி 10 தரம் அதுல இருக்கிற அழுக்க ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி பண்ணலாம், ஒரு நாளைக்கு வேஷ்டியா போயிட்டு விகரம் உபயன் அபயன் தர்ம ஏறி இறங்கிட்டு இருக்கக்கூடியதான தர்மங்கள் அந்த தர்மினம் விகரோதி. எதுல அதுல சேர்ந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருக்கோ அந்த பொருளையும் நாசம் பண்ணும். ஆகையால் நித்தியமான பொருள் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கணும், அது மாறப்படாது. மாறினா ஒரு நாளைக்கே அழியுதான். தஸ்மாத் விஜானமானந்தம் இது ஸ்வரூபான்யாக்கியான வரதெய்வா. ஆகையால் விஜயானமானந்தம்னு இந்த ஸ்ருதியில சொன்னது என்ன? ஸ்வரூபான்வாக்கியான பரம், அதனுடைய ஸ்வரூபம் இப்படி. சக்கரை திதிப்புன்னு திதிப்புங்கிறது எப்படி ஸ்வரூபமோ, புளி அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்கள்? புளிக்கத்தினால புளி, அதுக்கு புளிங்கிற ஒரு குணம் தனியா இருக்கு, அது ஒரு திரவியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. புளிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி சார், அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது புளிங்கிற சப்ஸ்டன்ஸ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லப்படாது. அந்த சப்ஸ்டன்ஸே தான் புளி, அது வேற, இது வேற கிடையாது. இப்ப வேஷ்டியில வெளுப்பு இருக்குன்னு, வெளுப்பு வேஷ்டியோ இல்ல, வெளுப்புங்கிறது ஒரு கலர், அது வேஷ்டியில இன்சிடென்டலா இருக்கு. வேஷ்டியிலையும் இருக்கு, பால்லையும் இருக்கு, தயிர்லயும் இருக்கு, மல்லி புஷ்பத்திலையும் இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கு. வெளுப்புங்கிறது அந்த திரவியத்துல மட்டும் இருக்கிறதுன்னு இல்ல, மற்ற திரவியங்களையும் இருக்கு. ஆகையால் வேஷ்டியில இல்லாதான வெளுப்பு மல்லிகை புஷ்பத்திலையும் வேற எங்கேயும் இருக்கு. ஆனா புளி அப்படி இல்லை, புளி எப்பொழுதும் புளியில தான் இருக்கும். வேற இன்னொரு புளி இன்னொரு பொருள்ல சாம்பார்லயோ ரசத்திலயோ போட்டேன்னா அங்கே புளிப்பு எது, புளி சேர்ந்ததுனால புளிப்பு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஸ்வரூபம்னு பேர். ஸ்வரூபம்னு அங்கத்தான் இருக்கும், அதை விட்டு போகாது. ஆனா மற்ற வகைகள்லாம் அதை விட்டு போயிடலாம், அது மாதிரி இருந்தால் தர்மம்னு பேர். ப்ராப்பர்ட்டின்னு என்ன அர்த்தம், கொஞ்ச நாளுக்கு அதை விட்டு போயிடலாம், ஆனா அதனுடைய ஸ்வரூபம் நேச்சர்னு சொன்னேன்னா அதை விட்டு அது போகாது. என்னைக்காவது சூரியன் கலர்லெஸ்ஸா இருந்திருக்காரோ, சூரியன் வந்து வெளிச்சம் இல்லாதான சூரியனை பார்த்திருக்கேடா, பார்க்க முடியாது. எப்ப சூரியனை பார்த்தாலும் ஒளியோட தான் இருப்பார், ஒளி இல்லாதான சூரியனை யாரும் பார்க்க முடியாது. அப்படி பொம்மையில பார்த்தாலும் வெளுப்பா தான் போட்டிருப்பாங்க. கருப்பான சூரியனை போடுறானோ, ஏன் சார் நான் போடல, பொம்மையை போட்டாலும் அது வெளிச்சத்தோட தான் போட்டிருக்கான். விவகாரம் என்னடா, சூரியன் என்று சொன்னால் ஒளியானது அவருக்கு எப்படி சுவாவமோ அவர்கிட்ட விட்டு பிரிக்க முடியாதோ, அதே போலதான் பிரம்மத்தினுடைய சுவாவம் ஆனந்தமும் அறிவும். தஸ்மாத் விஜ்ஞானம் ஆனந்தம் இது ஸ்வரூபான்யாக்கியான வர இவ ஸ்ருதி ந ஆத்மானந்த சம்வேத்யத்வார்த்தா, நான் இதை அனுபவிக்கிறேன் எனக்கூடியதான நிலை இல்லை. எப்படி நான் குடத்தை பார்க்கிறேனோ அப்படி நான் ஆத்மாவை பார்க்கல, எப்படி நான் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கேனோ, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டதுனாலேயோ ஒரு மற்ற பதார்த்தத்தை அனுபவிக்கிறதுனாலேயோ ஒரு சுகம் வருகிறதோ, அப்படி ஆத்மானந்தத்தை அனுபவிக்கவில்லை. ஆனா ஜட்சத் கிரீடன் இத்தியாதி ஸ்ருதி விரோதா அதையும் வேத்யத்தே இது சேத், இல்லை சார் அவன் விளையாடுறான், நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்றது என்ன, இப்படி எல்லாம் ஸ்ருதி விரோதம் வருது, நீங்க ஒண்ணுமே அனுபவிக்கலன்னு இந்த ஸ்ருதி சொன்ன தப்பா இருது. அப்பா சர்வாத்மைகத்வே யதா பிராப்த அனுவாதித்வாத், இவன் சர்வாத்மாவா இருக்கான், எல்லோருடைய இடத்திலையும் இருக்கான், அவாவா எதை பண்ணிட்டு இருக்காளோ அது இவா பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. கரண்ட் ஒழிக்கிறதுன்னா உத்தம், கரண்ட் சுத்துறதுன்னா, கரண்ட் ஒழிக்கிறதா, கரண்ட் பல்புக்குள்ள போனா பல்பு ஒழிக்கிறது, கரண்ட் சுத்துமோ ஃபேனுக்குள்ள போனா ஃபேன் சுத்துறது, கரண்ட் சுத்தல. ஆனா இவன் சொல்றான் கரண்ட் இருக்கே சுத்துறதுங்கிறான், கரண்ட் சுத்தாது கரண்ட் ஒழிக்காது, கரண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, அது எதன் வழியா போறதோ அதனுடைய காரியத்தை அதுக்கு சொல்றதுங்கிறது வழக்கம் மனுஷியாளுக்கு. அதே போலயே யோகிகளா இருக்க தாரோபாசனம் பண்ணியிருக்க அவளுக்கு அதை அனுபவிக்கிற அவாக்குள்ள இருக்கிற ஆத்மாவே அனுபவிக்கிறதுன்னு தெரியாதனமா சொல்லிட்டு இருக்கான். சர்வாத்ம ஏகத்வே யதா பிராப்த அனுவாதித்வார் முக்தஸ்யது சர்வாத்ம பாவே சதி, முக்தன் எல்லா சரீரத்தையும் தான் என்று நினைக்கிறதனால் எத்திரக்வசித் யோகிஷு சில யோகிகளில் தேவேஷுவா தேவதேவிகளுக்குள்ளேயோ தட்சணாதி பிராப்தம் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஒரே ஆத்மா இருப்பதனால் இவன் ஒரே ஆத்மா இருக்கான் என்று அறிந்ததனால் அந்த தேவதைகள் சந்தோஷமா இருக்கும் காலத்தில் அது இவனுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான். இதா யதா பிராப்தமேவ அனுத்யதே தத்தைவ சர்வாத்மபாவாத் இதி சர்வாத்மபாவா மோட்சஸ்துதய, இதற்கு மோட்சத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வேதம் சொல்லியிருக்கு. ஓஹோ யதா பிராப்த அனுவாதிக்கு துக்கித்வம் அப்படி சேத்தனா, என்ன சார் யதா பிராப்த அனுவாதம்னா, இப்ப தேவதைகளுக்குள்ள ஆத்மா இருக்கார், தேவதைகள்லாம் சந்தோஷமா இருக்கார், இவனும் ஆத்மா சந்தோஷம்ங்கிறான். ஹீனமான பிராணிகள் இடத்துல துன்பம் எப்பொழுதும் இருக்க, அந்த பிராணிகளுக்கும் இந்த ஆத்மா தானே இருக்கு, அப்ப இவர் துன்பமும் அனுபவிக்கணுமேட்டார். யதா பிராப்த அனுவாதித்து துக்கித்வம் அபிதிச்சே யோகியாதிஷு யோகி ஆதிஷு, யோகியாதிஷு யதா பிராப்த தட்சணாதிபது ஸ்தாவராதிஷு யதா பிராப்தத்துவ முக்தி துக்கித்வம், இந்த ஸ்தாவரம் ஸ்தாவரம்னா மரங்கொடிகள், அதுக்கு எப்பொழுதும் துன்பம், எப்பொழுதும் இன்பமா இருக்கிறவா தேவதைகள், எப்பொழுதும் கவலைப்படுறது இந்த மரங்கொடிகள், என்ன வெயில் வந்து அதனால அசைய முடியாது, பாருங்க அந்த இடத்துலயே இருக்க முடியும், வேற எங்கேயும் போக முடியாது, வெயில் மேல விழுந்துட்டே இருக்கு, நமக்கு என்ன வெயிலா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் வெயில வரும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நிழல்ல வந்துடுறோம், தீர்த்தத்தை சாப்பிடுறோம். அதுக்கு தீர்த்தம் சாப்பிட முடியுமா? யாராவது தீர்த்தம் விட்டாதான் சாப்பிட முடியும், இல்லைன்னு சும்மா தான் இருக்கும், பட்டு போகும். ஆடு வந்து அதனுடைய இலைகளை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சுட்டு இருக்கோம், அது ஒன்றும் பேச முடியாது, கத்த முடியாது, விரட்ட முடியாது. ஒரு பூச்சி வந்து நம்ம கையை காலையும் கடிச்சுட்டே இருந்தால் நம்ம கத்தி என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம மனுஷனுடைய பெரிய எவ்வளோ உயர்ந்ததுன்னு பார்க்கணும், பச்சமாக இருக்கலாம். இல்லை இவனே என்ன பண்ணுறான்னு தெரியுமோன்னா, இந்த மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு மரத்தை வச்சு அதை யானை மாதிரி பூனை மாதிரி கட் பண்ணுறான் சார். நீங்கள் இப்படி இருக்கணும்னு ஒரு கத்தியை வச்சு மனுஷனை கட் பண்ணினா எப்படி இருக்கும் பாருங்க. இவன் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கணுமா மரம், அதுக்காக அதை பார்க்கல கட் பண்ணுறாளோ இல்லையோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ தெரியல. அவளுக்கெல்லாம் தான் என்ன பண்றேன், எந்த துன்பத்தை மற்ற பிராணிகளுக்கு கொடுக்கிறேன் எனக்கூடியதான விவகாரம் தெரியல. கிராமாந்திரத்தில் போனேன்னா புளிய மரம் இருக்கும், அதனுடைய கிளையில குழந்தைகள்லாம் ஊஞ்சல் போட்டு அந்த ஊஞ்சல் விளையாடுவா. உங்க கையை அப்படி நிக்க வச்சு அது வந்து குழந்தை ஊஞ்சல் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாங்க. ஆனா ஜனங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கா, காரணம் என்னன்னா அதுக்கு கட்ட முடியலேங்கிறதுனால. கிட்ட வந்தா ஒரு அடி அடிப்பேன்னு ஒரு மரம் சொல்லட்டும், யாராவது கிட்ட போவானோ? அப்ப என்ன, மரத்துக்கு தாவரம்ங்கிறத பாப ஜென்மா, அது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். அந்த சரீரத்துக்குள்ளயும் ஆத்மா இருக்கோ இல்லையோ, மரங்களுக்குள்ளயும் ஆத்மா இருக்கோ இல்லையோ, அந்த துன்பம் ஏன் சார் காணப்படலைன்னு கேட்கிறார். யோகி ஆதிஷு யதா பிராப்த தட்சணாதிபது தாவராதிஷு, தாவரங்கன மரங்கொடிகள், யதா பிராப்த துக்கித்வம் இது சேத் நாமரூபகிருத காரிய காரண உபாதி சம்பர்க்க ஜனித பிராந்தி அத்யாரோபிதத்வாத் சுகித்வ துக்கித்வாதி விசேஷத்யா இது பரிஹிருதமே தத் சர்வம். ஒரே சட்டு அவ்வளவுதான் மதில் சொல்லிவிட்டேன். நிஜமாக ஆத்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறதோ ஆத்மாவுக்கு சேர்ந்ததில்லை. அஜ்ஞான நிலையில தாங்கள் இவைகள்லாம் இருக்கு என்று நினைக்கிறீர்களே தவிர வசதா இல்லை. டிவி ஸ்கிரீன்ல ஒரு பொம்மையும் இல்லை. நீங்க மூணு மணி நேரம் சினிமா பார்க்கறீங்க, ஸ்கிரீன்ல இருக்கா போல அதையே உறுத்தி பார்க்கறேன், ஆஃப் பண்ணிட்டேன்னா எல்லா பொம்மையும் போச்சு. அதே மாதிரி நாம் அறியாத்தனத்துல சுகம் இருக்கு, துன்பம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அனுபவிச்சுருக்கேன். வஸ்துதா இவைகள்லாம் ஆத்மாவுக்கு சேர்ந்ததில்லை, அறிவா அறியாத நிலையில சேர்ந்ததாக நினைக்கிறேன். மோட்ச நிலையில நமக்கு தெரியும். ஆகையால் டிவியில பார்த்தாரு கத்தியால ஒருத்தன் குத்துறான் சார், ஒருத்தனை மர்டர் பண்ணிடுறான், சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஆனா ரோட்ல இவன் தான் வரான், இவன் பயில் வந்தான் ரோட்ல வரான், ரெண்டு பேரும் காசு முச்சுன்னு கத்துறான், அந்த பக்கமா சுத்திட்டு போயிடும். ஏன்டா நமக்கே சார் வம்புங்கிறான். இவன் அங்க வந்து சிரிச்சுன்னு பாத்திர, இங்க வந்து பயந்து போடுறேன். நிஜமா இருந்தா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அது பொய்யோ இல்லையா? பொய்யா இருக்கிறதுனா நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனந்தா காவி சாப்பிட்டு முறுக்க சாப்பிட்டு அடி ரெண்டு அடி போடு அப்படிங்கிறான். இவங்க வந்து பயந்துக்கிறான, என்னையா விவகாரம்? அது பொய்ங்கிற நிச்சயம் இருக்கு, இது பொய்ங்கிற நிச்சயம் இல்லை. அதே போல பொய்ங்கிற நிச்சயம் இல்லாத வரைக்கும் நாம் இன்பத்தோட இருக்கோம், துன்பத்தோட இருக்கோம், கவலையோட இருக்கோம், இத்தனையும் காணப்படுகிறது. உண்மையாக உங்களுடைய ஸ்வரூபம் விஜயானம் ஆனந்தம் பிரம்மா, அவ்வளவுதான். விருத்த ஸ்ருதியினான் இந்த விஷயம் அவோச்சாமா, ரெண்டு விதமான ஸ்ருதிகளுக்கு அர்த்தம் இதுதான். தஸ்மாத் ஏஷோஸ்ய பரமானந்தா இஜிவது, இதுதான் பரமானந்த வடிவம் இவர் என்பது போல சர்வாணி ஆனந்த வாக்கியாரி திரஷ்டவியானி. ஆகையால் நிஜமான ஆனந்த வாக்கியங்கள் எல்லாம் இவைகள் தான், இப்படித்தான் சொல்றது அப்படின்னு அழகா மூணாவது அத்தியாயம் அடுத்து திருமேல் நாலாவது அத்தியாயம். ஓம் ஜனகோ ஹவைதேஹ ஆசாம் சக்ரே அத யாஜ்ஞவல்க்ய ஆபவ்ராஜா தகும் ஹோவாச்ச யாஜ்ஞவல்க்ய கிமர்த்தமசாரி பசூனி சன்னண்மந்தான் இதி உபயமேவ சம்ராடி தி ஹோவாச்சா. ஜனகர் வைதேகர் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கார், யாஜ்ஞவல்கர் அடுத்த நாள் போறார். இப்ப யாஜ்ஞவல்கர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கார்? இன்னைக்கு 1000 பசுமாடு, ஒவ்வொரு பசுமாட்டினுடைய ஒவ்வொரு கொம்புலையும் 10 பலம் தங்கம், யானை போன்ற காட்சி அழிக்கக்கூடியதான ஒரு காளை, இத்தனையும் வாங்கிட்டு இருக்கார். வாங்கிட்டு சொக்கியமா அதுல இருக்க வேண்டியதான. அடுத்த நாள் மறுபடியும் வர்றார் சார் சபைக்கு. இவர் வந்ததுமே ஜனகர் பார்த்தாராம், என்ன சுவாமின்னர் தகம் ஹோவாச யாஜ்ஞவல்க கிமர்த்தமாச்சாரி, யாஜ்ஞவல்கரே ஏன் வந்தேர்? பசு நிச்சந்தாம், இன்னும் பசுமாடு வேணுமா? 1000 பசுமாடு போறலையா உமக்கு? தங்கம் போறலையா? அதுக்காக வந்தேதான். இல்ல அண்மன் தான் இது இல்ல, சூக்ஷ்மமான கேள்விகள் வேணுமா ஆன்சர் சொல்றதுக்கு? இந்த படித்தவாளுக்கெல்லாம் துருதுருன்னு இருக்கும், யாராவது கேட்கணும் நம்ம சொல்லணும், நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஆசில உட்காந்து காலமே டெலிபோன் வரலன்னு எடுத்து பாக்குறான், டெலிபோன் ஒர்க் பண்றதா இல்லையா கேட்டு கேட்டு இவனுக்கு வழக்கம், என்ன இன்னைக்கு யாரும் நம்மளை தொந்தரப்படுத்துறா, நம்ம இல்லையே நினைச்சு விட்டானா உலகத்துல அப்படின்னு. ஏன் சார் இன்னும் கவனிக்கவே இல்லையே, நீங்க என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு பகவான் பார்த்தார். ஏண்டாப்பா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமோ, நான் ராஜா ஆஸ்தானத்தில் இருந்தால் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கிறது ஒரு மனுஷன் இல்ல ஒரு தெய்வம், பாலோபி நாமமந்தவியா சரீரகிதி பூமிபகா, அந்த ராஜாவானவன் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவன் சாதாரண மனிதன் தானே, அவனை விட உயர்ந்ததான ஜாத்தினான் பிராமணன், வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன் சாஸ்திராத்தியனம் பண்ணியிருக்கேன், நான் வசதி எனக்கூடியதான கர்வம் யாருக்கும் இருக்கப்படாது. பாலோபி நாவமந்தவிய சரீர இது பூமிபகா மகதி தேவதா கேஷா ருபரூபேட திஷ்டன், ராஜாவனுடைய உருவத்துல தர்ம தேவத்தை இருக்கு, தர்ம தேவத்துக்கு நம்ம நமஸ்காரம். ஆகையால் எல்லோரும் ராஜாவானவர் அக்சசிபிள் டு எவரிபடி, இப்படி இப்ப மாதிரி இல்ல, ஒரு எம்பிஏ எம்எல்ஏ உங்களா இப்ப பார்க்க முடியாது, அதுக்கு நாலு பிஏ இருப்பான், அப்ப ராஜா எல்லாம் கிடையாது, 10 மணி 11 மணிக்கு டெய்லி அந்த கணக்குல வந்து உட்காருவ, யாரையாவது போய் பார்க்கலாம், தனக்கு என்ன வேணும்னாலும் ராஜா கிட்ட நேரா போய் சொல்லலாம், மந்திரி இந்திரி ஒன்னும் உத்தர வேண்டியதுல அப்படி இருந்தது. அவளுடைய விஷயத்த அவ பார்க்கலாம், ஆனா யாரும் கிட்ட போறதுக்கு நடுங்கினாலாம். ராமன் உட்கார்ந்துருக்கார், எத்தனை பேர் வந்தாலும் சரி வந்துருக்கார், பக்கத்துல சுமந்திர போறதுக்காக கை கட்டிட்டு போறாராம், ஏண்டா அதனுடைய கௌரவம் அப்படி இருக்கு சார். ராமனுடைய அவருடைய வாழ்நாள்ல அவர் எதிர்த்து பேசின வியக்தி யாருமே கிடையாது, எங்கேயும் ராமாயணத்தை படிச்சு பாருங்க, ரெண்டு தரம் தான் லட்சுமணன் சொன்னான், நீ சத்திரியனா அப்பா கொண்டுபிட்டு ராஜத்தை சிம்மா அதுல உட்கார விட்டாம, ஏன்னா அந்த அஸ்திரம் வச்சுருக்கேன் இந்த அஸ்திரம் வச்சுருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க, வயதான கிழம் அது ஏதோ சொல்லிட்டு இருக்கு, காட்டுக்கு போட்டு உள்ள போட்டுற பௌருஷம் தான் கௌரவம் அப்படின்னு ஒரு தரம் சொன்னார். ஆனா அந்த ஒரு தரம் சொன்னதை கூட தப்புன்ட்டார் இவர் விவகாரம் முழுக்க தப்புன்னு. ஏன்னா அதே போலயே சீதாதி காட்டுக்கு அழுதுன்னு போகலேன்னு சொன்னான், காட்டுக்கு அழுதுன்னு போகலன்னு புலி சிங்கம் எல்லாம் இருக்குமான்னு, புலி சிங்கம் இருக்கிறதுக்காக பயந்துன்னு நீங்க அழுதுன்னு போகலன்னு, நீங்க இவப்பட்டிய ஒரு ஆம்பளையான்னு சொல்லிட்டான், புருஷம் ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னான், நீ ஒரு பெண்ணு தானே வேஷ்டி கட்டிட்டு இருக்கே பண்ண உனக்கு கௌரவம் ஒரு ஒன்னும் கிடையாது வா அப்படின்னா. ஆனா 14,000 ராட்சதால கரதூஷனால வதம் பண்ணின பிறகு வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டான் அந்த சீதா தேவிய. ஆனால் ராமனுடைய வாழ்நாள்ல ராமனை எதிர்த்து பேசக்கூடியதான ஒரு தைரியமோ ஒரு தெம்போ யாருக்கும் இருந்தது கிடையாது. அதே மாதிரி ராஜா அப்படி இருப்பார், ஜனங்கள் யாரு வேணாலும் போய் பார்க்கலாம், அவளுடைய குறைகளை சொல்லிக்கலாம், ஆனா குறைகள் இல்ல. அந்த ரகுவம்ச ராஜாக்களுக்குள்ள எப்படி சபிதா பிதரஸ்தேஷாம் கேவலம் ஜென்மஹேதவஹா, ஒரு ஆத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேண்டியதான சகல விஷயங்களையும் ராஜாவே பார்த்து பாறான், அரசாங்கத்தில இருந்து வந்துதான், கேவலம் ஜென்மஹேதவஹா, மற்றவர்கள் எல்லாம் ஏதோ அவத்துல குழந்தை பிறந்தது அவ்வளவுதான், பாலடப்பால இருந்து ஏதாவது வேணுமோ அரசாங்கத்தில இருந்து அப்படி இருந்ததுன்னு ரகுவம்சம் காளிதாசன் சொல்றப்போ அல்லது வால்மீகி சொல்லும் பொழுதோ நம்ம வேதங்கள்ல சொல்லும் பொழுதோ அந்த ராஜாவை சொல்லும் பொழுது அப்படி இருந்தது. ஆகையால் அந்த யாக்கியவல்கர் வந்ததுமே எதுக்காக வந்திருக்கள் அப்படின்னு கேட்டார். யாக்கியவல்கர் எதற்காக வந்திருக்கார், தர்மத்தை கைவிடப்படாது, எப்படிப்பட்டதான ஒரு நிலையா இருந்தாலும் தனக்கு எப்படி கட்டம் இருந்தாலும் எவ்வளவு சுகமா இருந்தாலும் நமக்கு காசு இருக்கு நம்ம யாரும் கேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கப்படாது, அவனவன் தர்மம்னு இருக்குமே ஆனால் தர்மத்துக்கு தகுந்தா போல வேலை செய்யணும். ஆகையால் ராஜா வந்து உட்கார்ந்தா நம்ம யோகக்ஷேமத்துக்காக போய் நமஸ்காரம் பண்ணுவோம்னு வந்திருக்கார். ராஜா பார்த்தார், நேத்து தான் 1,000 பசுமாடு 2,000 பணம் தங்கமும் எடுத்துன்னு போறீரையா, மறுபடியும் வருகிற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அதோட இல்ல அன்வந்தானிதி, இந்த சாஸ்திரம் வாசவாளுக்கெல்லாம் மறுபடியும் கேள்வி கேட்கணும், அதையே பேசணும்னு இருக்கும், சும்மா இருக்க முடியாத வாழல பாருங்க, பெரிய ப்ரொஃபஸரா இருக்கார், ரிட்டையர் ஆயிட்டார், மறுபடியும் என்னன்னா அதையே படிச்சுட்டு இருப்பார், 60 வருஷம் உத்தியோகத்துல இருந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிரு, மறுபடியும் அதையே படிக்கணும்னார், அது அந்த வாசனை போகாதுன்னு. அதே போலதான் சாஸ்திர வாசனையும், விவேக சூடாமணியில சொல்றார் லோகவாசனை மாதிரி சாஸ்திர வாசனையும் ஒரு நாள் போகணும், எங்க இருக்கணும்னா அந்த குருபாதங்களை தவிர வேற ஒன்னும் மனுஷனுக்கு இருக்கப்படாது. அதை தவிர சிந்தையதி ஜெகத்குரோஹோ நகாபரம், அந்த சதி தேவி சரீரத்திலிருந்து பிராணனை விடும் பொழுது அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்களை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காளா, மற்ற இந்த சாஸ்திரங்கள்லாம் அந்த படி ஏறதுக்கு வழிகளே ஒழிய இது நாட்ட நெண்டு நிட்சல், அதை நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறதுனால அதுக்காக வந்துடும். யாக்கியம் இல்லையர் பார்த்தார், எப்பவுமே யாராவது பேசினா நம்ம இல்லைன்னு பேசப்படாது, இல்லையேன்னு சொல்லப்படாது. நம்ம நாட்டு சம்பிரதாயம் அது, யாரு எதை சொன்னாலும் இல்லையேன்னு சொல்லப்படாது, தப்புன்னு சொல்லப்படாது, ஆமாங்கணும். சார் பொய் சொல்றீங்களேன்னார், பொய் சொல்லல, அதுக்கு மங்களகரமா பதில் சொல்லணும். ஆத்துல சக்கரை இல்ல, மாமி சொல்ற சக்கரை நிறைஞ்சிருக்கு வாங்கிட்டு, அதான் நிறைஞ்சிருக்க ஏன் வாங்கிட்டு வரணும் கேட்கலாமோ? வீட்டுல இருந்து போயிட்டு வரேள் போறேள், போகும்போது நான் போறேன்னு சொல்லலாமோ? வரேன் அப்படின்ட்டு வர்றது, வரேன்ட்டு போறீங்கன்னு அப்படின்லாம் கேட்க விடாது. வரேன்னு சொல்லணும், போறப்ப வரேன்னு சொல்லணும். ஏண்டா நாங்கள்லாம் பாரதியார், எப்பொழுதும் மங்களமா மங்களாதீனி மங்களமா தியானி மங்களான் தானி இனிமையாக பேசுவே தவிர தப்பா பேச மாட்டோம். யாக்கியம் உபயமேவ சம்ராடி தேவோ வாசா, பசு மாட்டை கொடுத்தா வாங்கிட்டு போறேன், கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு போறேன். அந்த ஒரு ஸ்வரூபம் நமக்கு வரணும். ஏன் சார் கோபம் வருது மனுஷனுக்கு? தன்னிடத்துல ஒரு கான்பிடன்ஸ் இல்லாதனால தானே கோபம் வருது. எது வேணும்னாலும் சரி, அந்த வாழ்க்கையில அப்படி எடுத்துக்கணும்னு சொல்றது. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் எல்லாத்துக்கும் சரி, பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கணும்ங்கிறது. உபயமேவ சம்ராடி தேகோவாச்சா, இலையில போட்டு இருக்க மைசூர் பாக் வந்தது, அதுக்கப்புறம் ஜிலே வந்தது, உங்களுக்கு எது வேணும்? உபயமேவ சம்ராடி தேகோவா, இதுக்காக இல்ல, ரெண்டும் போட்டுக்கணுங்கிறதுக்காக இல்ல, எதுக்காக சொன்ன அப்படி உபயமேவான், ஓஹோ சரி அப்படின்னு. எனக்கு ஒரு மகாத்மா வந்தார், எனக்கு இந்த வித்தியை உபதேசம் பண்ணினார், உங்களுக்கு தெரியுமா? யாக்கியவர்க்க சொன்னார், அவர் இவ்வளவுதான் உபதேசம் பண்ணியிருக்கார், அதுக்கு மேல அதுக்கு என்ன தெய்வம், என்ன ரிஷி, இந்த பிரயோஜனம் அப்படின்னாரு. எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு ஒரு ரிஷி வேணும், ஒரு தேவதை வேணும், ஒரு பிரயோஜனம் வேணும், அந்த ரெண்டும் சொன்னாதான். அதிபத்ரோ விஸ்வாமித்ரன் எதுக்கு சார்னா, காயத்ரி மந்திரம் சொல்லணுமா ரிஷியை சொல்லணுமா? விஸ்வாமித்ரே காயத்ரி சந்தகா ஏன் சொல்லிட்டு இருக்க சந்தசதுக்கு, நான் காயத்ரி பிரதா சித்தேஜமே விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு தானே மன்றேள். எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு ரிஷி வேணும், சந்தஸ் வேணும், தெய்வம் வேணும், பிரயோஜனம் வேணும், அப்படி இருந்தா தான் அது உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான விஷயத்தை இங்க சொல்லி, ஷடாச்சாரிய பிராமணம், ஆறு ஆச்சாரியால் சொன்னதான விவகாரங்களை எல்லாம் சொன்னார். முதல்ல இப்ப எப்படி சொன்னார், ஜனக்காரருடைய ஒரு கேரக்டர் எப்படி மாறுறதுன்னு பாருங்க. அவர் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கார், யாக்ஞர்க்கு வந்தார், எதுக்கு வந்தேன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் இந்த பிராமணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு போயிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு வரார். வெளியில வரும்பொழுது ராஜா என்ன பண்ணிருக்கார், அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், யாக்கியவல்கர் வந்ததுமே எழுந்து நின்று கூர்ச்சாது பாவதர் பண்ணுவாதா, எப்படி ஒரு பாம்பானது ஒரு இடத்துல தட்டி விட்டா அது எப்படி ஓடி வருமோ அதே போல எழுந்து நின்று ஓடி வந்து யாக்கியவல்கருக்கு நமஸ்காரம் பண்ணினாரா. ஏண்டான, எத்தனையோ பேருட்ட நான் எத்தனை கேட்டேன் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், எவ்வளவு படிச்சிருக்கீங்க நீங்க, அந்த குருபாவம் வந்தது. அதற்கு பிறகு ஜோதிர் பிராமணம் வரும்பொழுது தானே, இமே விஜயஹா, இந்த வைதேக தேசம் முழுக்க உங்களுக்கு, இந்த ராஜ்யம் முழுக்க இந்த ஜனகனம் உங்களுக்கு அப்படின்னு சரணாகதி பண்ணிவிட்டான். சர்வங்க பரித்தியாகம் பண்ணி சரணாகதி பண்ணினான். இந்த அளவுக்கு ஒரு ராஜாவா இருந்த ஒரு கௌரவா இருந்தவன் யாக்கியவல்கர், குருவு நடத்துல இவ்வளவு ஒரு அபிமானம் வந்திருக்கு என்று சொன்னால், அந்த யாக்கியவல்கருடைய ஒரு பிரசன்ஸ்ல, அந்த மகாத்மாவனுடைய ஒரு சந்நிதியில இந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு மாறுதல் உண்டு அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான பிரகரணம் நான்காம் அத்தியாயம் பிரதாரணிக்கத்துல. வேதாந்தம் வெறுமன கேட்கறதுக்கு இல்ல, அது மனுஷியரை மாத்துறதுக்கு, அவனை பகவான் இடத்துல சேர்த்துக்கிறதுக்கு, இந்த ஜென்மாவிலேயே அவனுக்கு அனுபவம் வரும்படி பண்ணக்கூடியதான பாகம் இது. இத நாளைக்கு